அதே மாதிரியாக வேடுவர்கள் குறவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டையும் பற்றி சொல்லுகின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற பொழுது கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய தொழில்களை உடையவர்கள், கொலை தொழில் உடையவர்கள், கானகத்தில் இருக்கின்ற காணவர்கள், நீடமை விளைந்த தீக்கள் தேரல், தீக்கள் இனிமையான கல், தேரல் என்பது நொதிக்க வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வைன் போன்ற மதுபானம், அதையும் அருந்தி குன்றகச் சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து, தன்னுடைய சுற்றத்துடன் கூடி மகிழ்ந்து, தொண்டகச் சிறுபறை குரவை அயற, சிறிய பறையை அடித்து குரவை ஆடி வழிபடுகின்றார்கள் என்று அங்கே வேடுவர்களுடைய வழிபாடு. அதே மாதிரியாக உயிர்ப்பலி கொடுத்து வழிபடுவது கூட சொல்லியிருக்கின்றார்கள். சிறுதினை மலரொடு விதை மறியறுத்து, மறி என்பது இங்கே ஆட்டை குறிக்கின்றது. அதே மாதிரியாக செந்நூல் யாத்து வெண்பொரு சிதறி மதவெளி நிலைய மாத்தால் கொழுவிடை குருதியோடு விதைய தூவள் அரிசி, கொளுத்த விடை என்பது இங்கே ஆட்டு, கொளுத்த ஆட்டை வெட்டி அந்த குருதியோடு சேர்ந்த அரிசியை பலியாக செய்கின்றார்கள் என்று சொல்லி இதை செய்து நரம்புகை எடுத்து குறிஞ்சி பாடி என்று பழமுதிர்ச்சோலை வழிபாட்டிலே வருகின்றது. இப்படி எல்லா விதமான மக்களும், குறவர்கள், காணவர்கள், அந்தனர்கள், முனிவர்கள், எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானை நாங்கள் பார்க்கின்றோம். வேண்டியோர் வேண்டியாங் கெய்தினர் வழிபட, அப்படித்தான் சொல்கிறார்கள். வேண்டியவர்கள் அவர்களுக்கு விருப்பமான அவர்களுடைய முறையிலே அவர்களுடைய மரபுப்படி அவர்கள் வழிபடுகின்றனர். இதுல இது தப்பு, இது சரி, இது பிழை என்பது அல்ல.
தங்களுக்கு விருப்பமான முறையில,
அதாவது இந்த நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச், இன்னைக்கு ஜூஎன்ல வந்து நீங்க சொன்னீங்க இந்த சமாதானத்தை பற்றி சுப்பிரமணிய சுவாமிகள் சொன்னார் என்றால், இந்த சமாதானம் திருமுருகாட்டு படையிலே இருக்கின்றது. அவர் வந்து நீ அப்படி செய்யப்படாது, இது தப்பு, இப்படிதான் கும்பிட வேணும், அல்லது நீ எப்படி செய்கிறது பிழை, அப்படி செய்யப்படாது, அது தப்பு என்றெல்லாம் போகவில்லை. அதாவது அவரவர் அவரவர் விதிப்படி, அவரவர் இயல்புப்படி, அவரவருடைய வசதி வாய்ப்புகளின்படி, வாழ்க்கை முறையின்படி வழிபடுவதை அப்படி அப்படியே எடுத்துக்காட்டி திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரதேவனர் பாடியிருக்கின்றார். இது திருமுறையிலே 11 திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. திருமுருகாற்றுப்படை ஒன்றுதான் சங்க இலக்கியத்திலும் 10 பாட்டு என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாகவும், சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலே 16 திருமுறையில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்ற பாட்டாகவும், இரண்டு வகையாகவும் இந்த திருமுருகாற்றுப்படை இருக்கின்றது. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு சிறப்பும் ஒன்று, உலகம் யுவப்ப வலநேர்வு திரிதரு என்று தொடங்குகின்றது. ஒரு முறை காஞ்சி பெரியவரை கேட்டார்கள், இந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றோமே, தமிழிலே இந்த மந்திர ஓசை நயத்துக்கு இணையான தன்மைகள் இருக்கின்றனவா, இணையான சோஸ்திரங்கள் இருக்கின்றனவா என்று காஞ்சி பெரியவரை கோட்ட வருவது அவர்கள் நேரு. ஏன் இல்லை, திருமுருகாற்றுப்படை இருக்கின்றது
என்று சொல்லிவிட்டு,
திருமுருகாற்றுப்படையுடைய தமிழும் ஓசை நயமும் சற்று கடினமானது, அதை பழகி கொண்டு வருவதற்கு பழகி கொண்டு வந்தால் அது வந்துவிடும். ஆனால் அது வேத மந்திரங்களுக்கு ஒப்பான மந்திர சக்தி வாய்ந்த ஓசை நயமுடையது என்று காஞ்சி பெரியவரவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் திருமுருகாற்றுப்படைக்கு. அப்ப இந்த காலத்திலே திருமுருகாற்றுப்படையை ஓதி வருவது ஒரு பயன் உள்ள வழி அல்லது முறை என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதருடைய திருப்புகள் இருக்கின்றது, ஓசநயம் சந்தனயம் உள்ளது, அதை விட்டு பாடி வரலாம். அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரம் 100 பாடல்கள் இருக்கின்றன, கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் இருக்கின்றன, அந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் அதை பாடி வரலாம். நேரமும் வசதியும் உள்ளவர்கள் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்ற பாடல்களை பாடி வரலாம். கந்த புராணத்திலே பகுதிகளை பாடி வரலாம். இப்படி முருகனுடைய இயல்புகளை பாடி வருதல் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டும். இதில் எல்லாவற்றையும் எல்லா நாளும் பாடாவிட்டாலும் கூட அந்த சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக 6 நாள் பாடிக்கொண்டு வந்தாலே வந்துவிடும். ஒரு நாளைக்கு திருமுருகாற்றுப்படை, இன்னொரு நாளைக்கு 51 பாடல்கள் கந்த அனுபூதி, இன்னொரு நாளைக்கு கந்த அலங்காரம் 100 பாடல்கள் அல்லது 50 பாடல்கள் அல்லது பிரிச்சு பிரிச்சு பாடலாம். இன்னொரு நாளைக்கு திருப்புகளிலே கொஞ்சம் பாடல்கள், இன்னொரு நாளைக்கு கந்த புராணத்திலே கொஞ்சம், இப்படி பாடிக்கொண்டு வந்தாலே எங்களுக்கு வருடத்திலே 6 நாட்கள் இப்படி பாடிக்கொண்டு வர கொஞ்ச காலத்திலே அதே எனக்கு அவர்களுக்கு பழக்கமாக வந்துவிடும். பலர் கேட்பார்கள் இந்த பாடல்கள் எப்படி பழக்கமானது என்று, இப்படித்தான் பரிச்சயமாக அதை பழகி கொண்டு வர வேண்டும்.
நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பின்று முனைந்து கொள்வோம். நாங்கள் அநேகமாக இதை பற்றிய கேள்விகள் யாராவது உங்களுக்கு கந்த சஷ்டி பற்றிய,
கந்த சஷ்டி முருக வழிபாடு பற்றிய வினாக்களை கேட்டுக்கொள்ளலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இந்த முருகனுடைய கதைகளிலே முருகனுக்கு முருகன் என்ன உபதேசித்தார் அல்லது என்ன முருகனுடைய உபதேசம் பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனுடைய முருகப்பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனிடம் உபதேசம் பெற்றவர்களை முதலாவதாக வருவது சிவன்.
தந்தைக்கு உபதேசம்,
தந்தைக்கு உபதேசம் செய்த மைந்தன். அப்ப எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, நாங்களே எங்கள் பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
அது உண்மையா? இப்பொழுது இருக்கிற நிலைமையில விஞ்ஞான இதுகளை பார்க்க போனால் கம்ப்யூட்டர்ல நாங்கள் அவர்களிடம் தான்
கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக அந்த கதையினை பார்த்தால் என்ன நடக்கின்றது? படைப்பு கடவுளாகிய, சிருஷ்டி கடவுளாகிய பிரம்மா சிவனை தரிசிக்க போகின்ற பொழுது விளையாடிக் கொண்டிருந்த முருகனை சிறு பிள்ளை என்று அவரை கவனியாத அங்காள் கலந்து போக இவர் அவரை கைதட்டி கூப்பிட்டு இங்க வரும், நீர் யார் என்று கேட்க நான் பிரம்மா. என்ன செய்கின்றீர்? படைப்பு தொழில் செய்கின்றேன். உமக்கு என்ன தெரியும்? வேதங்கள் எல்லாம் தெரியும். நிறத்தம் சொல்லும் முனைவர் வேதம் சொல்ல தொடங்குகிறார். ஓம் என்று தொடங்க நிறுத்தம். என்ன பொருள் இதற்கு? பிரம்மாவுக்கு பொருள் தெரியவில்லை.
ஓம் என்ற பொருள்
பெரிய இது தெரியாமல் படைப்பு தொழில் செய்கின்றீர் என்று சொல்லி அவருடைய நான்கு தலைகளில் தன்னுடைய கரங்களாலே குட்டி அவரை சிறையிலே அழைத்து விட்டார். அப்ப ஒரு வீட்டை போகும் பொழுது எங்களுக்கு நண்பர்கள் அல்ல உறவினர்கள் வீட்டை போகும் பொழுது எங்களுடைய நண்பர்களை மட்டும் பார்க்க போகாமல் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அக்கறை கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை விசாரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சிறு சிறு அன்பளிப்பு வேண்டி போக வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார் கண்டு விசாரித்துக் கொள்ள வேண்டும். அசட்டை செய்யப்படாது. அசட்டை செய்தால் அந்த உறவு வந்து அந்த நண்பருடன் முடிந்துவிடும். அதுக்கு பிற்பாடு அங்கால அவருடைய குடும்பத்தவர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வராது. அல்லது நாங்கள் போகும் பொழுது அல்லது போன் எடுத்தால் அவர்கள் யோசிப்பார்கள், இவர் வந்துட்டாரே என்ற மாதிரி தான் யோசிப்பார்கள். அப்ப மற்றவருடன் அந்த உறவை பேண வேண்டும். அது ஒரு தத்துவம்.
இதில் வந்திருக்கிறார் நினைக்கிற நேயர். வணக்கம்.
வணக்கம் ஆசிரியர் சின்னையா சிவநேசன்.
வணக்கம்
டாக்டர் லம்போதரன்.
வணக்கம்.
நான்கு இருக்கிற கேள்வி என் மனதில் தோன்றுவதும் மக்களுக்கு தேவையான கேள்வியும் ஆனபடியால் நீங்கள் இதுக்கு கோபமோ ஆத்திரமோ ஒன்றும் படுத்த
விரும்பினா
உங்களுக்கு விளக்கத்தை சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். சிவன் சிவன் வந்து உலகத்திலே முதற் முதற் கடவுள் என்று என் சிற்றறிவுக்கு ஏற்றபடி நான் படித்திருக்கிறேன். அவர் யாரையும் வணங்குவதும் இல்லை. ஆனால் இந்த முருகப்பெருமானிட்ட அவர் உபதேசம் பெற்றார் என்றா முருகப்பெருமான் அதாவது அட்வைஸ் ஆனா சிவன் ஏற்றுக்கொண்டாரா? இப்ப டாக்டர் லம்போதரனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்ன தெரியாது, ஆனா ஆதிசீகர பிள்ளைகள் என்ன தெரியும். அங்க தலை இருக்க வாழாடி எத்தனை வாழ்வுகள் மிதந்து பலவையும் சொல்லும். இது கேட்கத்தான் வேண்டுமா? அல்லது சிவன் என்ன முருகனுக்கு கீழ், அதாவது வந்து முருகனிடத்தான் அந்த அறிவை பெற்றாரா? இது உண்மையா பொய்யா? நன்றி, வணக்கம்.
நல்ல ஒரு கேள்வி. ஞானத்திலே வயது வரம்பு தகுதி வரம்பு எல்லாம் கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மெய்கண்ட தேவர் எங்களுடைய சந்தனாச்சாரியரின் முதலாமவர், அவர் பிறந்தது வேளாளகுலம், அச்சுத கலப்பாளருடைய மகன். அவர் பிறந்தது வேளாளகுலம். ரெண்டு வயசிலே அவர் சிறு பிள்ளையாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது வான்மாமாக்கமாக சென்ற பரஞ்சோதி முனிவர் இவருடைய பக்குவ நிலை கண்டு அவருக்கு உணர்த்தப்பட்ட ஞானத்தினாலே அங்கிருந்து இறங்கி வந்து முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து, தீட்சை மட்டுமல்ல உயர்ந்த சன்னியாசமாகிய பரமகம்ச சந்நியாசம். இப்பெல்லாம் பரமகம்சர் பரமகம்சர் எல்லாரும் பெயர் சொல்லுவார்கள், அது அர்த்தம் புலங்க. இந்த அர்த்தம் புலங்கோணும் என்றால் எங்களுடைய தென்னாட்டில் உள்ள நூல்களுக்கு வர வேண்டும். சைவ சந்நியாச பக்ததி என்று சிவாகிர ஜோதிகள் சூரியனார் கோயில் ஆதினம், இந்தியாவுக்கு போறவர்கள் நவகிரக வழிபாடுகள் போவார்கள் சூரியனார் கோயில், அதுக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அந்த ஆதினத்திலே இரண்டாவது ஆதீன கர்த்தராக இருந்தவர் அவர் எழுதியிருக்கிறார் சைவ சந்நியாச பத்ததி. இந்த சன்னியாச முறைகளினுடைய விளக்கத்தை தொகுத்து எழுதியிருக்கின்ற அந்த விளக்கங்களில் இந்த பரமகம்ச கன்னியாசம் என்பது சன்னியாசத்திலே மிகவும் உச்சமான ஒரு சன்னியாசம். அந்த சன்னியாசமும் கொடுத்து
இரண்டு வயது குழந்தைக்கு
கொடுத்து அவருக்கு இந்த சிவஞான போதத்தை, அது ரௌரவ ஆகமத்தினிலே இருப்பது, பாச விமோசன படசலத்தில் பாவ விமோசன படசலத்திலே ரௌர ஆகமத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களையும் அவருக்கு உபதேசித்து இதை தமிழிலே செய்து பரப்புக என்று ஆக்கையும் விட்டு போய்விட்டார். இது அவருக்கு நடந்த 2 வயது பிள்ளைக்கு. இதை விட முக்கியமானது இனித்தான் வரப்போகின்றது. இந்த 2 வயது பிள்ளையுடைய தகப்பன அச்சுத கலப்பாளர் பிள்ளை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய குலகுருவான சகலாம பண்டிதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவாச்சாரியாரிடம் போகின்றார். அருணந்த சிவாச்சாரியர் அவர் வந்து இவருடைய குருகுரு, வயதில் முதிர்ந்தவர், அறிவில் முதிர்ந்தவர், சகலாகம பண்டிதர் என்று அவருக்கு பட்டமே உண்டு. அவர் அங்கனம் சென்ற காலத்திலே இவர் அங்கே வந்து திருவாரத்தை நூல் சாத்தி பார்த்து நீ இந்த தலத்திலே போய் இறைவனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டி அனுப்பி அவ்வாறு வழிபட்டு பிறந்த பிள்ளைதான் இந்த சுவேதன பெருமானு சொல்லப்படுகின்ற இந்த மெய்கண்ட. இந்த குல குருவே வந்து பாக்குறதுன்னு பசங்கள் பயல் ஒருத்தன் இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அவன் என்ன ஏதோ கண்டதுன்னு சொல்லுறான் போல இருக்கு, நாலு பேர் வந்து அதை கேட்கறதுக்கு இருக்கிறாங்களாம், இருக்கா போய் என்னண்டுதான் இருக்கா பாத்துட்டு இருக்கா சரி பண்ணி போட்டு வரணும், இது விட்டா சரி வராது. ரெண்டு தகப்பனார் இல்ல, தகப்பனாருடைய குலகுரு அவர் தான் இவருடைய புறப்புக்கே ஆலோசனை சொல்லி வச்சவர். வைத்தியர் ஒருத்தர் இருந்தார் நியூசிலாண்டில், அவர் சொன்னார், அவர் பெருமையாக சொல்லுவார், இந்த மகள் போன சொல்லுவார், கேட்டால் உன்னுடைய உன்னுடைய அம்மாவுக்கும் பிரசவம் பார்த்தது நான் தான் என்று சொல்லியிருக்கேன் என்றால் அந்த அளவு. அது மாதிரி நீ புறப்பதற்கே ஆளோல சென்றவன் நான் தானப்பா என்ற ரீதியில இவர் போயிருக்கின்றார். அங்க பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆணவ மலத்தை பற்றி, இந்த சொன்னமே டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அதை பற்றிய பாடம். அப்ப அவர் கேட்ட இப்படி ஒரு ஊருக்காக பார்த்து கேட்டார், உனக்கு ஆணவ மனத்தின் சுரூபம் தெரியுமா என்று பாருங்க பையனை கேட்க, இவருடைய சின்ன விரலால காட்டி நீர் நிற்கின்ற நிலை என்றார். அவர் சாஷ்டங்கமாக விழுந்து அங்கே ஞானத்திலே இது இல்லை. அவர் இந்த ரெண்டு வயது மூன்று இந்த பிள்ளைக்கு மூன்று வயது ஆகின்றது, ரெண்டு வயதுல தொடங்கின மூன்று வயது குழந்தையில இந்த 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர் பிராமணர், இந்த குழந்தைய வேளாள குலத்தைச் சேர்ந்த பிராமணர், இவருடைய குலகுருவாயிருப்பவர் சாஷ்டங்கமாக விழுந்து வணங்கி அவருடைய சீடராக வந்துவிட்டார். அவருடைய சீடராக வந்துவிட்டார். அவருடைய சீடராக வந்து அதற்கு பிற்பாலே அவர்தான் சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது அவர்தான். அந்த சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது இந்த அருணந்தி சிவாச்சாரியார். அப்ப இங்கே வந்து அந்த ஒரு அந்த வயது அல்லது அந்த தகுதி அவைகள் எல்லாம் இல்லை இங்க வந்து அந்த ஞானத்திலே
கிடையாது.
நாங்கள் யாரிடமும் எப்போதும் கற்றுக்கொள்ள பாகவதத்திலே ஒரு பகுதி வருகின்றது உத்தப கீதை. எல்லாரும் பகவத்கீதையை பார்த்திருப்போம், உத்தப கீதை வந்து தெரியாது. கிருஷ்ணருக்கு மிக அணுக்கமாக இருந்தவர் உத்தவர், மிக அணுக்கமாக இருந்தவர். அணுக்கத்தின் அறிகுறியாக கிருஷ்ணர் தான் அணிகின்ற ஆடைகள் ஆபரணங்களை அவருக்கு கொடுத்தார் அவர் அணிந்து கொள்வதற்கு, அது ஒரு அன்பின் அடையாளம். அப்ப இந்த உத்தவருக்கு அந்த கடைசி காலம் வருகின்ற பொழுது கிருஷ்ண உத்தவருக்கு விளங்கிவிட்டது. அவர் வந்து கிருஷ்ணருடைய அருகிலிருந்து கலக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார், அப்பொழுது எத்தின குருமார்கள் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், எனக்கு மரம் குருவாயிருக்கின்றது, பட்சி குருவாயிருக்கின்றது, தன்னுடைய வாடிக்கையாளரை நோக்கி காத்திருக்கின்ற தாசி குருவாக இருக்கின்றார், ஒவ்வொரு இடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. அவர் உலகம் முழுக்க அவர் 50-60 குருமாரை சொல்லுகின்றார், இது எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கின்றது என்று கிருஷ்ண பகவான் உத்தவருக்கு சொன்னது. இது உத்தவ கீதையிலே ஒரு பகுதி. அப்ப யாரும் இவர் சிறியவர் இவர் பெரியவர்
கிடையாது. இப்ப அறிவு இதுல பார்த்தாலே தெரியும், இப்ப நாங்கள் ஆசிரியர்களா இருந்திருக்கிறோம், எங்களை விட சிறந்த ஒரு மாணவன் சில விஷயங்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள
வேண்டும்.
அறிவுக்கு அங்க அந்த வயது வரம்பு
இல்லை,
இது கிடையாது.
அடுத்ததாக இரண்டாவது காலி சிவன் முழுமுதற் கடவுள், எங்களுக்கு முழுமுதற் கடவுள் தான் ஒன்று. அப்ப பல ஒரு கேள்வி வரும், எங்களுக்கு அரைக்கடவுள் காக்கடவுள் எல்லாம் இருக்கிறார்களா என்று, எல்லாம் முழுமுதற் கடவுள் தான். சக்தி என்று சொன்னால் சிவமும் சக்தியும் ஒன்று, அது எங்களுக்கு விளங்குகிறது. சக்தி வழிபாட்டோட பார்த்தோம், அப்ப அருள் அது சக்தியாக வந்து பார்த்தோம். சிவனும் சக்தியும் ஒன்று, பாதி பாதி என்று அல்ல. அதில் சொல்லுவார்கள், சிவன்தான் சக்திதனை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவால் தமந்தரு ஞானத்தூர்க்கை தன்மைதான் புரியும் அன்றே. இது சிவஞான சித்தியார் முதல் சொன்ன அருணந்தி சிவாச்சாரியார் பாட்டு. அப்ப சிவமும் சக்தியும் வந்து ஒன்றோடு ஒன்று சமத்துவமாக ஒன்றாக இருப்பவை, நாங்கள் ஒன்றைத்தான் நாங்கள் இரண்டாக பார்க்கின்றோம், ஆகவே அங்கு வேறுபாடு இல்லை என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. சொல்லுவார்கள் சமஸ்கிருத சொல்லுவார்கள், பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம், இந்த பூர்ணத்திலிருந்து தான் அந்த பூர்ணம் வந்தது, இந்த பூர்ணத்திலிருந்து அந்த பூர்ணம் வந்த பிறகும் இதுவும் பூர்ணமாக இருக்கின்றது அதுவும் பூர்ணமாக இருக்கின்றது. இது அப்பம் பங்குற கேக் பங்குற கதை அல்ல, பாதி வெட்டி விட்டால் பாதி குறைந்து விட்டது. இவர் முருகப்பெருமான் யார் என்று சொன்னால் சிவமும் சக்தியும் ஒரு முகமாக வந்த கடவுள், அறுமுக சிவன் என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு. ஈசானம், தற்புருஷம், அகூரம், பாமதேவம், சத்தியோஜாதம் என்று ஐந்து திருமுகங்கள். அதோமுகம் என்ற இன்னொரு முகம் ஒன்று இருக்கின்றது, அது சக்திக்குரிய முகம். அந்த அதோமுகமும் சேர்ந்து ஆறு முகங்களாக வந்த பெருமான் முருகன். இனி முருகன் வந்து ஏதோ இல்லாமல் இருந்து ஒரு நாள் வந்து பிறந்தவர் அல்ல. முருகனுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற கந்த புராணம் எப்படி சொல்லுகின்றது? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு. அடுத்ததான் அங்க இருக்கிறது, உதித்தனன் உலகமுய்ய. முருகன் தோன்றினன் என்று வரவில்லை, இல்லாமல் இருக்கிறதான் தோன்றும். முருகன் புறந்தனன் என்று வரவில்லை, முருகன் அவதரித்தான் என்றும் வரவில்லை. பெரிய புராணத்தில் பார்த்தா சம்பந்த பெருமான் அவதரித்தான் என்று தான் வரும். மாணிக்க வாசகருடைய திருவாரூரிகள் புராணத்தில் பார்த்தால் அவர் அவதரித்தார் என்று தான் வரும். சுந்தரர் அவதரித்தார் என்று தான் வரும். மாவுக்கரசர் கூட அவதரித்தார் என்றுதான் வரும். ஆனால் இங்கே அவதாரம் அவதரித்தாரும் இல்லை, தோன்றினாரும் இல்லை. உதித்தனன் உலகமுய்ய, உதித்தல் எங்களுக்கு தெரியும், சூரியன் உதிக்கின்றது. காலையில உதித்தால் சூரியன் எங்க இல்லாமல் இருந்துட்டு வந்து உதித்தவரா? எங்கள் காட்சியில் இல்லாமல் இருந்தான் சூரியன், எங்கட காட்சிக்கு தெரியவில்லை. இப்ப வந்துட்டார், என்ன புதுக்க வந்திருக்கிறாரோ? இவர் எப்பவும் இருக்கிற சூரியன் தான். அந்த காட்சியில் இல்லாமல் இருந்து தோன்றுவதைத்தான் உதித்தல். அப்ப அதைத்தான் அங்க சொல்லுகின்றார். அப்ப சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, ஒன்று முதலாவது. இரண்டாவது, சிவன் அறுமுக சிவன், சக்தியும் சிவமும் சேர்ந்த தத்துவத்திலேதான் இந்த சிவனுடைய முருகனுடைய வழிபாடு வருகின்றது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த உருவாக வருகின்றது. அது சிவனையும் சக்தியையும் சேர்ந்து வழிபட்டதற்கு சமனாக இருக்கும். முருகப்பெருமான் கடைசியாக சூரனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதையிலே கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டினார், முருகப்பெருமான் சூரனுக்கு விஸ்வரூபம் காட்டின தன்மை இருக்கின்றது. அந்த விஸ்வரூபத்தை காட்டவுடன் சொல்லுகின்றான், கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் அன்னாள். இந்த மயிலிலே ஏறி விளையாடி வருகின்ற இந்த முருகனை, குமரனை நான் சின்ன பையன் என்றெல்லோ இழுக்கமாக அல்லது இகழ்வாக நினைத்து இருந்து விட்டேன் என்று யோசித்திருக்கின்றார். என்றாலே கடவுள் ஒருவரே, அவருடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பார்க்கின்ற பொழுது முருகன் சிவனுக்கு உபதேசித்தது வாழ்முக்கை முறையிலேயும் சரியாக இருக்கின்றது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, சிறியவர்களிடமிருந்தும் பெரியவர்கள் உபதேசம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு. மற்றது அடுத்ததாக இந்த தத்துவம் என்னென்று கேட்டால், சிவனுக்கு முருகன் உபதேசித்ததை வைத்துக் கொண்டு முருகனுக்கும் சிவன் உபதேசித்தது உண்டு. சர்வ ஞானோதர ஆகமம் என்று ஒரு உப ஆகமம் இருக்கின்றது, தமிழிலே கூட இருக்கின்றது. ஜுவர் சுவாமி மரவிலே அதை வாசிப்பார்கள், சர்வ ஞானோதர ஆகமத்தை. உண்மையாக பார்க்கப்படுறால் அந்த ஆகமத்தின் வள காலிந்து போய் ஜுவர் சுவாமிகள் அன்பளம் இருந்தால் ஒரு பிரதி எடுத்து மீள்பதிப்பு போட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. அந்த ஆகம மரவிலே அது சிவன் முருகனுக்கு சொன்னது, குக கேளண்டு வரும் அவருடைய பாடல்கள் இருந்தது, குகனே கேட்டுக்கொள்ளு சொல்லி. இப்ப சிவன் முருகனுக்கு உபதேசித்ததும் உண்டு, முருகன் சிவனுக்கு உபதேசித்ததும் உண்டு. அப்ப அது முதலாவது. இனி அடுத்ததாக பார்த்தால் வேறு யார் யாருக்கு உபதேசித்திருக்கிறார் என்று பார்த்தால், வாமதேவ மகரிஷி என்றவருக்கு உபதேசித்திருக்கிறார் முருகன். எங்களுக்கு இலக்கு தெரியும், திருக்கயிலாய பரம்பரை. இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்கள், திருவாவூருடைய ஆதீனம் எல்லாம் இந்த மெய்கண்டார் என்படி சிவபெண் வந்து திருநந்தி தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தி தேவர் நான்கு சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நான்கு பேருக்கு உபதேசிக்க, அவர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, அவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, அந்த பரம்பரையின்படி ஞான பரம்பரையின்படி வருவது இந்த ஆதீனங்கள். இதே மாதிரியாக சிவன் முருகனுக்கு உபதேசிக்க, முருகன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசிக்க, அவர் நீலகண்ட சிவாச்சாரியார், அவர் விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார், அவர் சதாசிவ சிவாச்சாரியார், அவர் சிவமார்க்க பிரகாச தேசிகர். இங்கேயும் அந்த குலம் மாறுகின்றது. சிவாச்சாரியார்கள் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள், தேசிகர் வந்து வேளாள குலத்தைச் சேர்ந்தவர். அப்ப அந்த தகுதி மாறுகின்றது. பிறகு சிவாகிரஜோகிகள், இந்த சிவாகிரஜோகிகளை பற்றித்தான் முந்தி சொன்னது. இதெல்லாம் சூரியனார் கோயில் ஆதீனம். இன்றைக்கும் சூரியனார் கோயிலுக்கு போகும் பொழுது அருகிலே அந்த ஆதீனம் இருக்கின்றது, அங்கே போய் பார்த்துவிட்டு வரலாம். இது இரண்டாவதாக சிவனிடம் முருகனிடம் உபதேசம் பெற்றது வாமதேவ மகரிஷி. மூன்றாவதாக முருகன் உபதேசித்தது நக்கீரருக்கு. திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரருக்கு முருகன் உபதேசித்திருக்கின்றார். நக்கீரருக்கு சிவன் உபதேசம் செய்ததை பற்றி திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது. எங்களுக்கு தெரியும் திருவிளையாடல் புராணத்திலே நெட்டிக்கன்றக்கினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழக்குரைத்த பாடம். இது புராணம் தெரியாவிட்டாலும் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நக்கீரனுக்கு அதன் பிற்பாடு சிவன் உபதேசித்த கதை. நக்கீரனுக்கு சிவன் உபதேச தமிழ் முழுவதும் முறையாக உபதேசித்த வரலாறு திருவிளையாடல் புராணத்திலே இருக்கின்றது. அதே நக்கீரனுக்கு முருகனும் உபதேசித்திருக்கின்றார். இது திருப்புகளிலே இருக்கின்றது. கடிமாமலர்க்கு என்று தொடங்கும் திருப்புகளிலே வளவாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனுக்குகந்து மலர்வாயில் அக்கணங்கள் இயல்போதி அவருக்கு அந்த இலக்கணங்களை ஓதி உணர்த்துவித்தார் முருகன் என்று வருகின்றது. அடிமோனை சொற்கிணங்க உலகமுபப்ப என்று அருளால் அழிக்கு கந்த பெரியோனை அவருக்கு அடியெடுத்து கொடுத்ததும் திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு உலகம் உபப்ப என்று அடியெடுத்து கொடுத்ததும் முருகப்பெருமான் என்ற செய்தி இந்த திருப்புகளில் இருக்கின்றது. அப்ப உபதேசித்திருக்கின்றார், அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக உபதேசிப்பது எங்களுடைய அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர். அவருடைய பாடல்கள் திருப்புகள் நல்ல சந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி அந்த சந்த நயமுள்ள பாடல்கள், ஓசை நயமுள்ள பாடல்கள். இந்த பாடல்களிலே அவருக்கு அவரும் உபதேசித்திருக்கிறார், உபதேசம் பெற்றிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. முருகன் சொல்லியிருக்கிறார், சும்மா இரு சொல்லற, சொல் இல்லாமல் வாயில் ஆயாட்டம் இல்லாமல் சொல்றாரு சும்மா இரு என்று சொல்லுகிறார். என கொண்டும் விளங்குதில்லையே என்று சொல்லுகின்றார். அது ஒன்று. அடுத்ததாக சொல்லுகின்றார், மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து மொழிந்திலனே. அதாவது முருகப்பெருமான் வந்து ஆறு முகங்களுடைய தன்மையை அருணகிரிநாதருக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். முகம் ஆறும் மொழிந்தும் ஒளிந்திலனே, இன்னும் எனக்கு இந்த மாயை விளையாட்டுகள் இன்னும் ஒழியவில்லையே என்று சொல்லி அருணகிரிநாதர் பாடுகின்றார். அவருக்கு ஜெபமாலை கொடுத்திருக்கின்றார் முருகப்பெருமான். ஜெபமாலை தந்தசட் குருநாதா திருப்புகளில் பாடுகின்றார். அப்ப அவருக்கு உபதேசித்திருக்கின்றார், மந்திர உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக அவருக்கு நடைமுறை ஞான உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக சிவமாலையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய தன்னுடைய கரத்திலே தாங்கினவர் இவர். முருகப்பெருமான் கீழே விழுகின்ற அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்வதற்காக கீழே விழுகின்ற பொழுது தன்னுடைய கரத்திலே தாங்கினவர். அதுக்கு பிற்பாடுதான் இவருக்கு இந்த எழுதுகிற தன்மை வந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள். அவருடைய வேலினாலே அவருடைய நாவிலே அவர் எழுதினார் என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லுகின்றது. இதே மாதிரியாக வரலாறு நம்முடைய காலத்தில் வாழ்ந்த திருவுருவ கிருபானந்த வாரியாருக்கு உண்டு. கிருவுருவ மருகானந்த வாரியாருக்கு கனவிலேயே முருகப்பெருமான் வந்து நாவிலேயே சடாட்சரம் எழுதினார். அதான் அந்த நாவும் அந்த இதுவும் அவருடைய வரலாற்றிலே வருகின்றது. இது இப்ப கனவிலே வந்து முருகப்பெருமான் எழுத, அப்ப கனவிலே வாரது கூட உண்மை சக்தியாக இருக்கின்றது. இதே மாதிரியாக கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்ததும் முருகன். அதுக்கும் கனவிலே வந்துதான் அடியெடுத்து கொடுத்துறார். அந்த கச்சியப்ப சிவாச்சாரிய குமரகோட்டம் என்ற கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. போனவர்கள் காஞ்சிபுரத்துக்கு தரிசிக்க போவர்கள் அந்த கோயிலையும் தரிசித்து வரலாம். முருகன் கோயில் அங்கே வந்து இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தை பாட தொடங்குகின்ற பொழுது முதலாவது பாட்டுக்கு அடியெடுத்து கொடுத்தது இவர். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற அந்த முதலாவது பாடல் பிள்ளையார் வணக்கமாக தொடங்குகின்றது. இவர் அடியெடுத்து கொடுத்து விட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை அரங்கேற்ற போகின்றார். அந்த காலத்தில் அரங்கேற்ற வேணும், இந்த காலத்தை போல அந்த காலத்திலும் புலை கண்டுபிடிப்பதற்குண்டே கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அப்ப இந்த அவையோர் கூட்டத்திலே அவர் முதல் பாட்டு தொடங்கின உடனே ஒருத்தர் எழும்பி சொல்லிவிட்டார், இது என்னென்று திகட சக்கர பொருளை சொல்லும். அவர் சொன்னார், திகள் தச கர, திகழ்கின்ற பத்து கரங்கள். அப்ப திகள் தசக்கர என்பதுதான் இப்படி திகட சக்கர என்று வந்தது. அப்ப இதுக்கு என்ன இலக்கண விதி, இது எங்க இதுக்கு விதி இருக்கின்றது என்று கேட்டார். போச்சுடா போச்சு, இவருக்கு இவர் பாடினாத்தானே, இது முருகன் எடுத்து கொடுத்ததானே. அப்ப இவர் சொன்னார், ஓகே இன்றைய நாளைக்கு பார்ப்போம் என்று அன்றைக்கு அரங்கேற்றம் அவ்வளவத்தோடு நின்று விட்டது. இவர் வந்திருக்க முருகப்பெருமான் அடுத்த நாள் சொல்லுகின்றார், நாங்கள் வருவோம் என்று இவருக்கு கனவிலே வந்து சொல்லி அடுத்த நாள் அங்கே ஒரு புலவர் வடிவிலே வந்து வீரசோழியம், இது ஜைன சமயத்தவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்த வீரசோழியம் என்ற நூலை இலக்கண நூல் இன்றைக்கு இருக்கின்றது. பதினெட்டு இலக்கண நூல்கள் அவ்வளவத்தையும் கூட ஒரு ஒன்றாக பதிப்பித்திருக்கின்றார்கள். இந்த வீரசோழியம் இருக்கிறது. இலக்கண நூலை எடுத்துக்காட்டி இந்த விதமாக திகழ் தசகரம் என்ற மூன்று சொற்கள் திகட சக்கர என்று உணர்ந்து இந்த சொல்லாக வருவதற்கு இலக்கண விதி இருக்கின்றது என்று அந்த நூலை காட்டி எடுத்துக்காட்டினேன். முருகப்பெருமான் அந்த வரலாறும் இதிலே இருக்கின்றது.